ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। Srimad Bhagavatam, Canto 5, Chapter 6, Text 13, Translation and Commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada.
Srimad Bhagavatam, 5th Canto,
Translation: Learned scholars chant about the transcendental qualities of Lord Rishabhdev in this way. Oh, this earthly planet contains seven seas and many islands and lands, of which Bharatavarsha is considered the most pious. People of Bharatavarsha are accustomed to glorifying the activities of the Supreme Personality of Godhead in His incarnations as Lord Rishabhdev and others. All these activities are very auspicious for the welfare of humanity.
ஓ, ஏழு கடல்களையும் பல்வேறு தீவுகளையும் நிலப்பகுதிகளையும் உடைய இப்பூலகில் பாரத நாடே மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. முருகர் கடவுளின் அவதாரங்களான பகவான் விஷ்ணுபதேவர் போன்றவர்களின் செயல்களை போற்றி புகழ்வதை பாரத மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இச்செயல்கள் அனைத்தும் மனித சமுதாயத்தின் நலனுக்கு மிகவும் மங்களம் வாய்ந்ததாகும்.
Purport: Sri Chaitanya Mahaprabhu said, Bharata Bhumite Hoilo Manushya Janma Ja Janma Sharta Kari Karo Para Upaka. As stated in this verse, Bharatavarsha is a most pious land. The followers of Vedic literature understand the Supreme Personality of Godhead in His different incarnations, and they are privileged to glorify the Lord by following the directions of Vedic literature. After realizing the glories of human life, such people should take up the mission to spread the importance of human life throughout the whole world. This is the mission of Sri Chaitanya Mahaprabhu. The word adhipunyam indicates that there are certainly many other pious men throughout the world, but the people of Bharatavarsha are even more pious. Therefore, they are fit to spread Krishna consciousness throughout the world for the benefit of all human society. Srila Madhvacharya also recognizes the land of Bharatavarsha. Visheshad Bharate Punyam. Throughout the world there is no question of Bhagavad Bhakti or devotional service, but the people of Bharatavarsha can easily understand the devotional service of the Lord. Thus, every inhabitant of Bharatavarsha can perfect his life by discharging Bhagavad Bhakti and then preaching this cult throughout the world for the benefit of everyone.
Sri Chaitanya Mahaprabhu kuriyar, Bharata Bhumite Aila Manushya Janmaya, Janma Shartaka Kari Karakara Pakar. It broke up through the Pola, Bharata Nadi Bhagavu Kumina Pandade, Vedan Erigai Pinpatu, Urukhudar Kadavali Avar Pandi Avatan Vil Arithirikinana. வேதநெறிகளை பின்பற்றுவதால் பகவானை போற்றிக் கொள்வதற்கு அவர்கள் உரிமையுடையவர்கள். ஒரு மனித வாழ்வின் பெருமையை உணர்ந்து கொண்ட பிறகு இவர்கள் மனித வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி இவ்வுலகம் முழுவதும் கலப்புவதற்கான லட்சியத்தினை மேற்கொள்ள வேண்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வாழ்க்கை லட்சியம் இதுவாகவே இருந்தது. அதி புண்ணியம். உலகம் முழுவதும் நிச்சயமாக பல புனிதர்கள் இருக்கின்றனர் எனினும் பாரத மக்கள் மிக மிக புனிதம் செய்தவர்கள் ஆவர் என்று கூறப்படுகிறது. ஆகிய நாம் மனித சமுதாயத்தின் நலனுக்காக கிருஷ்ண உணர்வினை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக சில மத்வாச்சாரியர் கூட பாரத வருஷத்தினை இதுபோல அங்கீகரிக்கின்றார். விசேஷா பாரதே புண்ணியம். உலகம் முழுவதும் பகவத் பக்தி அல்லது பக்தி கொண்டை பற்றிய கேள்விக்கு இடமில்லாமல் இருக்கும் போது பாரத நாட்டின் மக்கள் மிக எளிதில் பகவானின் பக்தி கொண்டினை அறிந்து வருகின்றனர். எனவே இங்கு வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கையினை பகவத் பக்தி செய்வதன் மூலம் நிறைவு செய்து கொண்டு பின்னர் இக்கோட்பாட்டினை அனைவரின் நன்மைக்காகவும் உலகம் முழுவதும் பரப்புதல் வேண்டும்.
Every jiva is by constitution an eternal servant of Krishna.
ஒவ்வொரு ஜீவனும் அதனுடைய ஸ்வரூப நிலையிலிருந்து பார்த்தோம்னா கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன்.
Jiveshwarup hoy Krishna Nityadas. Krishna Tatastha Shakti Bheda Bhed Prakash. Chaitanya Mahaprabhu defined the position of the Jiva as the eternal servant of Krishna, as the marginal potency of Krishna, who manifests as the same as Krishna and simultaneously different from Krishna.
Over Jiva Krishna Rode Nitya Sevagan, in the Jiva Ad Krishna Rode Nadatara Shakti, Nadatara Shakti Ayurka Kulinada, Krishna in Punakale, Purana Arati Vedipur Tigre, Adesamaiti, other than the Krishna Rodan the Vedipurta Melanitra.
In the material world, forgetting Krishna, jivas take different bodily forms. Or rather, they are awarded or given different bodily forms according to their. They're given different bodily forms. Karmana daiva netrena jantur dehopapattaye. According to one's activities, one is awarded a particular type of body under the direction of the Supreme Lord and His cosmic representatives. And jivas with similar karmic reactions and similar type of consciousness, they get grouped together, they get born together. So humans who are in dog-like consciousness, they get born as dogs. And all dogs have a kind of doggishness, doggish mentality. It's not just the bodily form, but there's a whole mentality that goes with it. There are even different breeds of dogs which humans have bred together, different kinds of dogs. And so you find some dogs like the poodle is a very timid kind of dog. Whereas the, what's that very dangerous dog that kills? Doberman Pinscher is extremely aggressive, sometimes kills human beings without any reason, without being provoked. Again, we are from dog culture, so we are well versed in dogology. Is it? It's called kinology. Here we are, Mr. Facts and Figures, sitting here. Hey, you know an English word I don't know. I'm ashamed. Why was it that word? Kinology, because they think that the dog is their kin. Kin means family. Is it? Yeah. Anyway, this is some punning here. Within human society also, people get born in certain families according to their consciousness. Just like Krishna mentions in Bhagavad Gita, Shrutimal Srimatam Gehe Yoga Brashto Bhijayate. One who is fallen, or one who falls from the path of yoga, when he eventually gets born in a human family on earth, he gets born in a family of learned brahmanas or wealthy, usually, or a wealthy family.
பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், யாரோ யோக பயிற்சி மேற்கொண்டு அதுல தோல்வி அடைகிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போய் திரும்பி இந்த மனுலோகத்தை பிறக்கும் போது கற்ற இந்த பிராமணர்களுடைய குடும்பத்திலேயோ இல்ல செல்வந்தர்களுடைய குடும்பத்திலேயே பிறப்பார்னு சொல்றாரு.
Similarly, one who is a very sinful mentality, when they get to the human form of life, they take birth in a lower caste or in an outcast.
அதே மாதிரி யாரோ பாலிகளா இருக்கிறாங்களோ அவங்க எப்ப மறுபடியும் மனித பிறவி அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க கீழ் ஜாதியிலேயோ இல்ல ஜாதிக்கு வேறு புறமா இருக்கக்கூடிய குடும்பத்தையே பிறக்கிறாங்க.
If any of you are from a higher caste and are feeling a little puffed up hearing this, or if you're from a lower caste or non-caste and are feeling depressed on hearing this, there's comfort for us all. Kalo Shudra Sambhavaha. In Kali Yuga, everyone is born as Shudras. In the Satya Yuga, there's one caste, everyone is Hamsa, everyone is on highly spiritually elevated. In Kali Yuga, there's one also, everyone is a Shudra. Yeah, so outside of India also, we see different mentalities in different peoples. According to their culture, or modern scientists might say according to their genetic background, for instance, we would expect an Italian to be like an Italian. And culturally quite different from, for instance, a Swede or a Swedish person. The Italians are probably the most flamboyant kind of people in Europe, and the Swedes about the most withdrawn. Flamboyant means they talk like this and use lots of hand gestures and get excited very easily. And Swedes are poker face. No, they smile also, but there's not much behind the smile. The special feature of, well, you can see that also, there's difference between, for instance, in general we can say there's difference between Bengalis and Tamils. Tamils are superior, right? Isn't it? That's the general opinion here. Don't say that in Bengal. Anyway, the special feature of birth in India is that it is conducive for developing spiritual consciousness. Here it's mentioned Bharata Varsha and specified as the a whole earthly sphere.
இங்க பாரத வருஷம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பாரத வருஷம் அப்படிங்கிறது இந்த நம்ம நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய மொத்த பூமியையும் குறிக்கக்கூடியது.
Nowadays, Bharata means from Kashmir to Kanyakumari, India is one. That's one of the slogans that Indira Gandhi had painted up all over India.
இன்னைக்கு பாரத அப்படிங்கிறது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒண்ணு அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி இந்தியா முழுக்க பரப்பின ஸ்லோகம் தான். அதுதான் நினைச்சிருக்கோம்.
Although previously under British rule, it was more like from from Peshawar to Chittagong also, but now those areas have gone out. Now they're part of Pakistan and Bangladesh.
முன்னாடி பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில அது வந்து பேஷாவரத்துல இருந்து சிட்டாகோங் வரைக்கும் இருந்தது. ஆனா அது வந்து இப்ப சுருங்கி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பாகிஸ்தானும் கொஞ்சம் பங்களாதேசமா மாறிடுச்சு.
And prior to that, there was an even much larger area.
அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பகுதி இருந்தது பாரதத்துல.
There are so many stans. Afghanistan, Turkmenistan, Tatarstan, Baluchistan, well that's part of Pakistan.
Afghanistan,
Uzbekistan, Kazakhstan. Then to the east there's also Brahmadesh, which became known as Burma. And Shamadesh, which became known as Siam and now Thailand.
Shyamadesh, அது ஷியான் ஆகி அப்புறம் தாய்லாந்து அது மாறிடுச்சு.
And then Malaya is also mentioned in the Bhagavatam, Malayasyeva Chandanam.
Malaya, மலைய நாடுகளில் பாகவதத்தை குறிக்கப்பட்டிருக்கு. மலைய சொன்ன அப்படிங்கிறேன்.
Srila Prabhupada mentioned that he'd been to Malaya and seen that they don't grow chandan anymore. Now it's all rubber trees.
Srila Prabhupada
And taking our geographical tour a little bit further south, Singapore, which is a fully Indian name, Singha, lion, Pura city.
இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் இருக்கு. சிங்கப்பூர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய பேர் தான். சிங்கம் பூர் அப்படின்னா அது நகரம், சிங்கம் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு அர்த்தம்.
Yeah, they call it in English for the in the tourist brochures, Lion City.
ஆங்கிலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யாராவது பிரயாணிகள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரௌஷர் கூட சொல்லுவாங்க இது வந்து சிங்கத்தினுடைய நகரம் அப்படின்னு.
Then we have Indonesia, the islands of India.
அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா இருக்கு. இந்தோனேஷியா வந்து இந்தியாவினுடைய தீவுகள் அப்படின்னு அதனுடைய பொருள்.
Which despite having been converted to Islam a few hundred years ago still has very strong what we would call Hindu culture.
இந்தோனேஷியால வந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது இஸ்லாமிய மதமா இஸ்லாமிய நாடா மாற்றப்பட்டு விட்டாலும் இந்தோனேஷியால இன்னும் இந்திய கலாச்சாரம் மேலோங்கிதான் இருக்கு.
For instance, the national airline of Indonesia is called Garuda Airways.
உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவினுடைய அவங்க நாட்டினுடைய சொந்த விமான போக்குவரத்து வந்து கருடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு அது பேர் வச்சிருக்காங்க.
And we find that throughout Thailand, Cambodia, Indonesia, the culture of Rama, the story of Ramayana is well known and is narrated. That there are additions of Ramayana in their local languages, which is very much central to their traditional culture.
நீங்க பார்க்கலாம் தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல அங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்திலேயே மிகவும் மையப்பகுதியா பல சாஸ்திரங்கள் விளங்குது. ராமாயணம் கூட அங்க அவங்களுடைய சொந்த மொழியிலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டு அவங்களுடைய கலாச்சாரத்தின் மையத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
So this land which is centered in the Well, yeah, what centered in the area we are presently in is the most pious land. Manu says that the people of Aryavarta, which is the land between the Ganga and the Yamuna, is it? Or just north of the Ganga, that is the most pious land. They're the most pious people. And Naimish Aranya is said to be the hub of the universe or the center of the universe. So this land in particular is very pious. What does that mean? Well, this land is particularly meant for spiritual cultivation. And therefore, people who are already advanced in a previous life in spiritual cultivation, they take birth in this land. If one has developed a consciousness by which he is suitable to be an Italian in this life, he'll take birth in Italy. If one has acquired consciousness in previous lives by which he is suitable for, his consciousness is favorable, open to worship the Supreme Personality of Godhead, then he will take birth in this land. And therefore the Supreme Lord in his various avatars appears in this land. People sometimes think that, well, Hinduism, it's an Indian religion. And it appears to be ethnocentric, in other words, based on a certain racial group. Inasmuch as it is based on India, and Krishna, Rama, Buddha, Vamana, Nrisimha, they're all said to have appeared in this land. But from the Shastric perspective, we understand that it's not a local cultural manifestation, but rather that the Supreme Lord himself has arranged it like this. That he appears in this land because in this land people can better take advantage of his appearance. And therefore the holy rivers also appear in this land. Of course, it's not that the Indians are considered a chosen people in the way that the Jews consider themselves a chosen people. The Jews have the idea that God's on their side and he's against their enemies. But that's not the conception in Vedic culture. In Vedic culture, it's understood that every living being is part and parcel of Krishna. Mamai vangsho jiva loke jiva bhuta sanatana. Veda
kalacharata enna unarapadudhu appadina ஒவ்வொரு ஜீவனும் கிருஷ்ணருடைய அம்சங்கள். ஏன்னா கிருஷ்ணரே கீதையில சொல்றார், ஒவ்வொரு ஜீவராசியிலும் என்னுடைய அம்சங்கள் என்று.
But one who is born in this land has the particular opportunity to develop Krishna consciousness.
ஆனா யார் ஒருத்தர் இந்த பூமியில பிறந்திருக்காங்களோ அவங்க கிருஷ்ணனை வளர்த்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு.
That is generally speaking true, not in all cases. That was not the case with Kamsa or Dantavakra, Shishupal, Duryodhana, Jarasandha and many others who were big demons who appeared in India.
Kamsa, Dantavakra, Shishupalan, இது மாதிரி எத்தனையோ அசுரர்கள் வந்து இந்த பூமியில பிறந்திருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவில் பிறந்ததனுடைய
But even all these big demons just mentioned, they also got the chance to see Krishna, even though they blasphemed Krishna and tried to kill him. In the modern age, there we see also in India, there are various demons who are against Krishna consciousness. We won't mention their names because although we have Krishna on our side, we don't want to have to call Krishna to get their henchmen off us, from attacking us.
நம்ம அவங்களுடைய பேர்களை சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்களுடைய பேர்களை சொன்னோம்னா அவங்க நம்ம தாக்க வருவாங்க. நம்ம நான் கிருஷ்ணர் நம்ம பக்கம்தான் இருக்கிறார் அப்படின்னா கூட நம்மளுடைய நம்மளை பாதுகாக்க கிருஷ்ணர் வரணும்னு நம்ம முயற்சி பண்றது கிடையாது, அதுக்காக நம்ம விருப்பப்படுறது கிடையாது.
But here in Tamil Nadu, as in other some other states of India, not one or two other states of India, there are certain very demoniac people who hold political power.
இங்க தமிழ்நாட்டில் நீங்க பார்க்கலாம், இன்னும் இந்தியாவினுடைய இன்னும் ஒன்று ரெண்டு மாநிலங்களில் கூட அந்த மாதிரி இருக்காங்க. மிகவும் அசுரத்தன்மையுடையவர்கள் அரசியல் தலைவர்களாக இங்கே வாழ்ந்து வருகிறார்கள்.
So not everyone in India is a devotee.
அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பக்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கூடாது.
And some are very demoniacally inclined.
ஒரு சிலர் மிகவும் அசுரத்தனமான எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள்.
But in general, the inclination is there to be a devotee.
பொதுவாக இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பக்தர்களால் வாழ்றதுக்கான எண்ணம், அதற்கான எண்ணம் என்னன்னு தான்
இருக்கு. Or at least to be inclined toward Vedic culture.
குறைந்தபட்சம் வேத கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கான எண்ணமாவது அவங்ககிட்ட இருந்திருக்கு.
In Vedic culture, there are certain principles that even the non-devotees, the Mayavadis and the Karmakandis, they all hold, they all share.
வேத கலாச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பக்தர்கள், கர்மகாண்டிகள், யோகிகள், இது மாதிரி பல்வேறு தன்மையுடையவர்களும் ஒரு சில கொள்கைகளை எல்லாருமே பின்பற்றாங்க.
They all respect Mother Cow.
அவங்க எல்லாருமே பசுவுக்கு மரியாதை செலுத்துவார்கள்.
They all respect the holy rivers.
அவங்க எல்லாமே புண்ணிய நதிகளுக்கு மரியாதை செலுத்துவார்கள்.
They respect the guru, the guru institution is there.
அவங்க எல்லாருமே குருவுக்கு மரியாதை செலுத்துவார்கள்.
And most of the followers of most schools, they also at least superficially respect Govinda. So we have Ganga, Guru, Gavi, Gau, and Govinda. But that is changing now, even among the Hindus who are supposed to be the followers of Vedic culture. In the name of progress, the Hindus, they don't care that the Ganga, Yamuna and other holy rivers are dammed and polluted as sewage is pumped into them, chemical waste is pumped into them.
ஆனா இன்னைக்கு இந்தியர்கள் வந்து அது அந்த புனித விஷயங்கள் மேல மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. முன்னேற்றம் அப்படிங்கிற பேர்ல அங்க எல்லாமே மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கை, யமுனை மற்றும் எல்லா புண்ணிய நதிகளையும் அவங்க வந்து அணைக்கட்டு கட்டி அதை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல சாக்கடை தண்ணியை கலக்குறாங்க, அதுல ரசாயன கழிவுகளை சேர்த்து விடுறாங்க, தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை சேர்க்கிறாங்க, இப்படி அந்த நதிகள் எல்லாம் கலப்புப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
An estimated 70 to 80,000 cows are killed daily in India, and no, not many people seem to care very much.
என்ன மதிப்பீடு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்தியாவில 70,000-80,000 பசுக்கள் கொல்லப்படுவதாக தெரிகிறது. யாருமே அதை ஒன்றும் பெருசா பொருட்படுத்த மாதிரி தெரியல.
Previously, if there was some tension between Muslims and Hindus, it was a common thing that the Muslims would kill a cow and throw it in the street, and that would precipitate a Hindu-Muslim riot. In India, I'm talking about. But nowadays, the Hindus are proudly opening slaughterhouses. The great Mayor of Bharat Mahan, it's the great glory of India that Asia's biggest slaughterhouse is in just outside Tundla, which is close, just outside Mathura Mandal.
எங்களுடைய பாரதமே சிறந்தது அப்படின்னு சொல்லி பறைசாற்றக்கூடிய இந்த இந்தியாவில இன்னைக்கு நிலவரம் என்ன அப்படின்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கசாப்பு கலம் வந்து மதுரா மண்டலத்துல இருந்து கொஞ்சம் தாண்டி இருக்குது.
So by propaganda, by the demons, this culture is breaking down.
அசுரர்களுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினால இந்த கலாச்சாரமானது உடைந்து வருகிறது.
The culture which was going on for thousands of years, practically we see the Ramayana, the culture that has millions of years, the culture that's described there was going on until recently in India. The family structure with respect for the parents, for the elder brother,
குடும்பத்துல பெற்றோர்களுக்கு மூத்த அண்ணனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அதெல்லாம் உடைந்து வருகிறது.
You see that Ramchandra was just slightly older than his brothers, but they all respected him as good as their father.
நாம் பார்க்கலாம், பகவான் ராமச்சந்திரர் அவர் வந்து தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் சற்றுதான் மூத்தவர், இருந்தாலும் அவர் வந்து மற்ற சகோதரர்களால தந்தையை போல மதிக்கப்பட்டார்.
The style of dress,
மக்கள் உடுத்தக்கூடிய உடை மாற்றம் பெற்று வருகிறது.
Just in the last few years this has changed, this the dress style, the family structure,
குடும்ப அமைப்பு மற்றும் உடை உடுத்தக்கூடிய பாங்கு இதெல்லாம் வந்து சமீப காலத்துல தான் மாற்றம் பெற்று வருகிறது.
The understanding inherent in Vedic culture that the need of separation between the sexes, this was a central point. Because the men and women, when they associate closely, or even not very closely, the tendency, the lust, Kama Dev, the god of karma, desire, he enters, and this spoils the consciousness which is meant for spiritual realization.
ஏன்னா எப்ப ஆணும் பெண்ணும் சங்கம் கொள்றாங்களோ, நெருக்கமாக சங்கம் கொள்ளணும் அப்படிங்கறது கூட அவசியம் இல்ல, எப்ப சங்கம் கொள்றாங்களோ அப்பயே காமதேவன் அங்க புகுந்து அவங்களுடைய உணர்வை கொன்றுவிடுகிறான். அந்த உணர்வு ஆன்மீக முன்னேற்றத்திற்கானது, அந்த ஆன்மீக முன்னேற்ற உணர்வுக்கு பதில அந்த காமமானது மேலோங்கி விடுகிறது.
But the demons is kamam ashritya dushpuram dambham, what is it, dambamana madanvitaha. The demons, they take shelter of lust. They think lust is great, it's wonderful.
ஆனா அசுரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காமம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, அது அற்புதமானது நினைச்சிட்டு இருக்காங்க.
What the saintly people know is to be controlled and not promoted. The demons, they want to promote this.
சாதுக்கள் எதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இந்த அசுரர்கள் வந்து ஊக்குவிக்கிறாங்க, கட்டுப்படுத்தாமல் இருக்கிறாங்க.
I remember Jai Pitaka Maharaj once narrated an incident. This is from many years ago when he was dealing closely with the local villages in Mayapur, overseeing the construction of buildings there.
எனக்கு நினைவு இருக்கு, ஜெயதாக மகாராஜ் ஒரு தடவை பல வருடங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னார். அவர் வந்து மாயப்பூர்ல கோயில் கட்டுறதுக்காக அங்க உள்ளூர் இருக்கக்கூடிய கிராமத்தவர்களோட பழகி கொண்டிருந்தார்.
And he heard one of the local Muslim men, an elder, respected man, and he'd just been to Calcutta for the first time in his life.
அங்க அவர் என்ன கேள்விப்பட்டார்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் முஸ்லிம், அவர் வந்து ரொம்ப மதிக்கத்தக்க நபர். அவர் வந்து அப்பதான் கல்கத்தாவுக்கு வாழ்க்கையிலேயே முதல் முறையா போயிருந்ததா.
Said, "It's a horrible place. I'll never go there again."
அவர் சொன்னார், ஐயோ, அது அவ்வளவு கொடூரமான இடமா இருக்கு, அந்த இடத்துக்கு நான் இனிமேல் போகவே மாட்டேன் அப்படின்னா.
In the park, I saw a young boy and girl sitting next to each other. Horrible! That was unusual in the early 1970s, but much worse things are going on now. But that culture of separation was there. And so much, the culture is just perfectly designed to help people become Krishna conscious. And of course, Krishna himself is very prominent in Vedic culture.
வேத கலாச்சாரத்துல கிருஷ்ணர் தான் மிகவும் முக்கியமானவர்.
We find the art, the music, the temple, the architecture. Krishna is everywhere. Krishna or different forms of Vishnu or even demigods.
கலை, கட்டிடக்கலை, இசை, இப்படி எந்த துறையில வேத துறையில எடுத்துட்டாலும் அது வந்து கிருஷ்ணர், விஷ்ணுவோட பல தேவர்கள் வந்து அங்க முக்கியத்துவம் பெறத பார்க்கிறோம்.
So that people raised in such a culture, for them it seems very natural to take to Krishna consciousness.
இத்தகைய பண்பட்ட கலாச்சாரத்துல வளர்க்கப்பட்டவர்களுக்கு கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகவும் இயற்கையாக அமையும்.
Maybe less so in areas like Tamil Nadu where Vishnu worship has not been so prominent as worship of various demigods.
தமிழ்நாடு போன்ற இடங்களில் விஷ்ணு வழிபடுறது அப்படிங்கிறது பல்வேறு தேவர்களை வழிபடுவதை காட்டிலும் அதிக அளவுல இல்லாதது நமக்கு தெரிகிறது.
But people in general, or many people, they accept that spiritual life is central. It's an essential part of their life.
வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் என்ன புரிந்து கொள்றாங்க, உணர்ந்து கொள்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையினுடைய மையம் என்று.
And thus, people they tend also to respect people who take to religious life seriously.
அவங்க வந்து ஆன்மீக வாழ்க்கையை யாரு தீவிரமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி மக்களை மையமா பண்றதுதான் அந்த கலாச்சாரம்.
So in many ways the Indian culture is so much more conducive than in other places for spiritual realization.
எப்படி பார்த்தாலும் இந்திய கலாச்சாரமானது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் அனுகூலமானதாக அமைந்து வந்தது.
When we go to the West, we can it's a very clear difference between the atmosphere, how much less favorable it is for Krishna consciousness.
மேற்கத்திய நாடுகளுக்கு நாம போகும்போது அங்க நமக்கு தெளிவா தெரியுது எந்த அளவுக்கு கிருஷ்ணோட பக்தியை பயிற்சி பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அனுகூலமற்றதாக இருக்கு அப்படிங்கிறது.
I was talking about in the Western world how the culture of lust is promoted by the demons.
மேற்கத்திய நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா காமத்தினுடைய கலாச்சாரம் தான் அசுரர்களால வளர்க்கப்பட்டு வருகிறது.
But lust leads to bewilderment.
ஆனா காமமானது மயக்கத்தை நோக்கி ஒருத்தரை கொண்டு செல்கிறது.
ஜாயதோ விஷய புங்சம் சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ பிஜாயதே க்ரோதோ பவதி சம்மோஹ. By contemplating the objects of the senses, then attraction for them develops, from which strong desire to enjoy develops. Then comes krodha, which means anger, but as I understand, that can also mean frustration. And then from frustration, the next stage is bewilderment. And from the Vedic, from the perspective of Vedic psychology, we can see that the predominant feature of the Western, or in the Western world, the mentality of people is bewilderment. There are so many books telling you to how to get your act together, how to get your mind together, personality development, and focus, and all these things, because people, they don't know where their mind's at or where it should be at. And especially lust, when it's promoted, people just become more and more bewildered. And then they act against their own self-interest. Even in the material sense, not to speak of the spiritual sense. For instance, a man, he takes a fancy to someone else's wife. He becomes attracted to. If he could just think about it, he would understand that it would be very destructive for his own family life and for that of the woman. But even knowing that, impelled by lust, he proceeds to have an extramarital affair with her. The old system in India was very good for helping to control lust. Marriage at a young age, and you don't get married via the internet. The parents, they arrange it. The parents arrange it, and the boy and girl, they see each other for the first time at the marriage. And they say, well, how can you have to love someone, otherwise how can you marry them? So they go through 25 boyfriends or girlfriends, and then they marry one who they think they love. But by that time, they're already completely bewildered, and they can't place their love in or attraction in one person, and the whole thing's a mess. And then they just go on, even after marriage, 26, 27, 28. And the old system is, you get married and then you love them. And why do you love them? Because you're married to them. You got to love someone, so you marry and you love them, that's all. I saw once in Australia, I was in a marriage bureau.
அந்த குருவுல என்ன வச்சாங்க.
That's where people go and they put their name and say, I'd like to marry someone, I'd like to meet someone like me, I mean of the opposite sex, and who I could be a good partner with. Nowadays it's all on the internet, but they used to have marriage bureaus for people who are nervous to approach a member of the opposite sex.
அப்ப வந்து யார் வந்து எதிர்பாலினர அணுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கோ அவங்களுக்காக இந்த திருமண தகவல் மையம் வச்சிருந்தாங்க. அந்த அதுல வந்து எனக்கு என்னுடைய தகுதிகள் இந்த என்னுடைய தகுதிகள் இருந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க.
Now you may wonder what I was doing in a marriage bureau.
நீங்க நினைக்கலாம் நான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் திருமண தகவல் மையத்துல அப்படினு.
I hadn't taken sannyas at the time.
நான் வந்து அந்த நேரத்துல சந்யாசம் எடுக்க கிடையாது.
I was distributing Srila Prabhupada's books.
நான் வந்து Srila Prabhupada's புத்தகங்களை அந்த இடத்துல விநியோகம் பண்ணிட்டு
இருந்தேன். I came to a marriage bureau and I saw there were these young women in there with like all makeup and long nails with polish looking like fangs, and they looked like vampires.
அங்க பாத்தீங்கன்னா அந்த திருமண தகவல் மையத்துக்கு வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டம் வரும். அங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாம் நிறைய ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு நீண்டவா நகை வச்சுட்டு அந்த நகரத்துல எல்லாம் அப்படியே பாக்கிறதுக்கு ஏதோ அதை சொல்லிட்டு இருப்பாங்க.
And this timid young man walks in almost shaking.
அங்க இந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வரும்போது அவங்க அந்த பெண்களை பாத்திரமே அப்படியே ஆடிக்கிட்டே வருவாங்க.
Oh boy, they really chewed him. I mean, it's almost like they sucked his blood. They could just see, they could just dominate him, and they just, the way they treated him, it was like this, so condescending. Condescending means you look down on them and you speak down to them like that.
அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஆண்களை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களை முற்றிலும் மயக்கி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவங்களை கீழே இறக்கி முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய விதத்துல இருந்தது.
I mean, I didn't stay there very long, but I could see the drama that was about to take place. And this man walks in all timid and shaking, and he's just like, if he had any slight confidence, he lost it.
அந்த மனிதன் வந்து அவனுக்கு அந்த 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 காட்சியை நான் நீண்ட நேரம் பார்க்கலாம், ஆனா பார்த்தது வச்சு தெரிஞ்சுக்க முடிந்தது. அந்த மனிதன் வந்து அவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது உறுதி அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மன உறுதி எல்லாமே அங்க வந்து பாத்திரையும் அவனுக்கு அவன் இழந்து விட்டான்.
In Australia also once there was I was speaking to a what we call a new bhakta.
Australia-la oru thara na oru pudusa vandirukkuriya oru bhakta kitta pesindirundhen.
And after some time he said, well, I'm glad I got the chance to pick your brain.
Avaru sonnare ungalaudaya moolaiya na eduthukkaradhukku enakku konja vaaipu kedachathu na magichi adirenna.
Can you translate that, pick your brain? Yeah, it's a colloquial or slangish expression, which means that you ask people and then you take information from them which is useful for you. It's like you're asking, but it's like an exploitive expression. You're getting the opportunity to take something for your advantage. I guess it's difficult to explain. Unless you're from that culture. Language and culture are intimately connected. Yeah. Anyway, it was disrespectful. And in India, you wouldn't, the culture doesn't allow you to say such things.
உங்களுடைய மூளையில இருந்து கொஞ்சத்தை என்னால எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது சொன்ன விதமானது ஒரு மரியாதை தகுந்த விதம் கிடையாது. இந்தியாவில் நம்ம அந்த மாதிரி பேச மாட்டோம். ஆனா அவரு அந்த மாதிரியான விதத்துல அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு அறிவை நான் வந்து அறிவை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கறத சொன்ன விதமானது வித்தியாசமாக இருந்தது.
In English language, not all Western languages, but whether you're referring to the Prime Minister or your grandfather, or a dog, or a child, you say he.
ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரதமரை சொன்னாலும் சரி, இல்ல உங்க தாத்தா சொன்னாலும் சரி, ஒரு நாயை சொன்னாலும் சரி, ஒரு குழந்தைய சொன்னாலும் சரி, எல்லாரையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா he அப்படின்னு தான்
சொல்லுவாங்க. You, if you're speaking to him, there's no distinction. Whereas in Indian languages, there's up, tum, tu, all these. In Tamil you also have.
இல்ல நீ அப்படின்னு சொல்லிதான் யூ அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா இந்திய மொழிகள்ல தமிழ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா நீ, நீங்கள், உங்கள் அப்படின்னு சொல்லி வேறுபட்ட மரியாதைக்குரிய வார்த்தைகளும் இருக்கு.
There's no special respect. There's no particular respect given to anyone.
அங்க வந்து யாருக்கும் எந்த நிலையிலையும் எந்த ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகள் அப்படிங்கறதே கிடையாது.
Special respect is given to a football player.
யார் வந்து கால்பந்து விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பான மரியாதை அப்படிங்கறது கொடுக்கப்படும்.
Yeah, actually probably in England the most respected people are the successful football players.
பெரும்பாலும் இங்கிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு அதிக மரியாதை அப்படின்னா யாரு ரொம்ப நல்லா கால்பந்து விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான்.
The most respected, famous, and highly paid.
மிகவும் மதிப்புக்குரிய, பிரபலமான, நிறைய சம்பளம் வாங்கக்கூடியவங்க யாருன்னா,
and also the like the rock musicians, at least it was rock way back then when I don't know what they have now, something like that.
இந்த கால்பந்து விளையாட்டு வீரர்கள் தான் அந்த மாதிரி பேருடையவர்களா இருப்பாங்க. அப்புறம் நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப ராக் மியூசிக் பாருங்க, இப்ப எது அந்த ராக் மியூசிக் எப்படி பேசுங்கிறது தெரியல.
ஸ்ரீல பிரபாத் வாஸ் அகாஸ்ட், யூ நோ வாட் ஐ மீன், சர்ப்ரைஸ்ட் அண்ட் நாட் வெரி சர்ப்ரைஸ்ட் இன் எ நாட் வெரி குட் வே, தட் பீப்பிள் லைக் ஜான் லெனன் ஹூ வாஸ் அ ஃபேமஸ் ஹி வாஸ் வெரி degraded in his personal habits, as were most rock musicians in those days. He was a famous singer, and people like the newspaper reporters would ask him his opinion about political matters, philosophical matters. What was his qualification? He plays a guitar and sings a song, and all of a sudden he's, you know, the like Socrates' grandson or something.
சில பிரபலமான மேற்கத்தியுள்ள போனப்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானார். அவர் வந்து ஆச்சரியப்பட்டார். என்ன அப்படின்னா, அங்க பிரபலமா இருக்கக்கூடிய நபரான ஜான் லெனன், அவர் வந்து ஒரு பாடகர், சும்மா கிட்டார் வச்சு பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பாடகராக இருந்தார். அவர் தனிப்பட்ட குணத்துல பார்ப்போம் அப்படின்னா அவர் ரொம்ப தீய குணங்களுடையவராக இருந்தார். இருந்தாலும் மக்கள் அவர்கிட்ட வந்து இந்த பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்துட்டு அரசியல் சூழ்நிலைகளை பத்தி, ஒரு சில சமுதாய சூழ்நிலைகளை பத்தி, தத்துவங்களை பத்தி எல்லாம் கேட்கறத அவர் பார்த்தார். அவர் வந்து சும்மா கித்தார வந்துட்டு பாடிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா சாக்ரடீஸோட பேரை மாதிரி தத்துவங்களை பேசுவாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சத.
In America once I was visiting a community of devotees, and one of my old friends, my god brother, he was taking interest. He'd preached in some colleges, and one young man who was, you know, maybe 30 years younger than him had joined the community as a devotee.
America la varana bhaktarudaiya samuguru poyirappa anga enudaiya aamiga sagodara oruthar avar vandu kallurigala pracharam panirukkar. அவர் பிரச்சாரம் பண்ண மூலம் அவரை விட ஒரு 30 வயசு குறைவான ஒரு இளைஞர் அவருடைய பிரச்சாரத்தினால அந்த பக்தர்களுடைய சமூகத்துக்குள்ள நுழைந்தார்.
So I was talking to that young man who was about 20 something years old, and I said to him that this devotee, my god brother, he's just like your father, isn't it?
Now வந்து அந்த 20 வயது இளைஞன்ட்ட பேசிட்டேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த என்னுடைய ஆன்மீக சகோதரரான அந்த பக்தரை சுட்டிக்காட்டி, அவர் வந்து உன்னுடைய தந்தையை போன்றவர் அப்படித்தானேன்னு கேட்டேன்.
By age he was, and at least in India, where when an older person and a younger person like that, they come into some relationship and it becomes like that, they'll say uncle, or the younger person respects the older person like their father.
இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வயதானவர்களும் கொஞ்சம் இளைய வயதுடையவர்களும் ஏதோ ஒரு சில காரியங்களால இணைய நேரிடுதோ, அப்போ இயற்கையாகவே அந்த இளைய வயதினர் மூத்தவர்களுக்கு மாமா அப்பா அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்கக்கூடியது வழக்கம்.
When I sit, yeah, sir.
அப்படி மரியாதை கொடுப்பாங்க அவங்களை பார்த்தாங்கனாலே அந்த அது இயற்கையாகவே வரக்கூடியது.
When I suggested that to this young man, new bhakta, he became quite upset. He said, no, no, he's not my father. I don't think of him like my father. The idea they're all equal.
And the ilangan kitta na vandu ivaru un appa pola da appdi sonariyo avaru vandu romba adirthi adaiyar rakthi adaiyar illiye avaru enoda appa kedaiyade naanga avaru avaru kedaiyana enna avaru irundhe enoda appa appdi avanga enna nenikiranga ellarume samam.
Even though my god brother, his name is Adhikarta Prabhu, my dear god brother, we used to distribute books together. He's so much older, more experienced, wise, knowledgeable, in practically every facet of life, so much ahead of this young man, and able to offer so much to him. But because of this demoniac culture that this boy was raised in, he said, no, you're not my father, we're all equal.
அந்த அவர் வந்து இந்த இளைஞனை காட்டிலும் வயதுல அறிவுல அவருடைய அனுபவத்துல பல விஷயங்கள்ல அவர் வந்து மூத்தவரா மரியாதைக்குரியவரா இருந்தார். அப்படி மற்றவர்கிட்ட வந்து இந்த இளைஞனுக்கும் நிறைய ஆன்மீக அறிவும் பெற்றிருக்கு, நிறைய உதவிகளையும் அவர் செஞ்சிருக்கார். அத்தகைய நபரை நீ வந்து அப்பாவை போல நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட காரணத்துல அவங்க வந்து அசுரத்தனமான கலாச்சாரத்தை வளர்க்கப்பட்டிருந்த காரணத்தினால அந்த பையன் உடனே, ஓ நீங்க எப்படி இவர் எப்படி அப்பான்னு சொல்லாது, இது சரி கிடையாது, நாங்க எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிருப்தியை தெரிவித்தான், எதிர்த்து பேசினான்.
So, in so many ways, we can see that even today the Indian culture is better than the Western culture. Last night up at the circle, the devotees, they went off on chanting the Hare Krishna mantra on Sankirtan. And I stayed behind as I have some pain in my ankles. So one middle-aged couple came up with their daughter and said hello. Did you know them at all? No. We didn't know. They just came up to us. Their daughter was maybe, 14 years old, something like that? About 14 years old. And dressed in the style of modern girls with a sweater and jeans.
அந்த அவங்க வந்து நவீன முறைப்படி உடை அணிந்திருந்தாங்க, மேல வந்து ஒரு ஸ்வெட்டர் போட்டு கீழே ஒரு ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க.
I couldn't understand what they're saying. You understood, they're speaking in Tamil. But anyway, she bowed down before me.
அவங்க ஏதோ என்ன பேசிட்டாங்க எனக்கு தெரியல, ஏதோ தமிழ்ல பேசிட்டாங்க. அப்படி இருந்தா கூட அந்த பெண் வந்து என் முன்னாடி வந்து விழுந்து வணங்கினா.
So despite being a modern young girl, still she had that much culture. Oh, that just reminds me, just 2 weeks ago I was flying from Ahmedabad to Dubai. And his air hostess comes up to me, she knew me from, she'd seen me, I was in kami clothes, in jeans and a t-shirt to be precise. Clean.
அங்க இருக்கக்கூடிய விமான பெண்மணிக்கு விமான பெண்மணி என் பக்கத்துல வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. நான் வந்து கர்மி உடையில இருந்தேன், டி-ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டிருந்தேன்.
Because you know, after all, Dubai, it's the government has a little bit different idea.
ஏன்னா அங்க இருக்கக்கூடிய துபாயில இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எண்ணம் கொஞ்சம் வேறுபட்டுதான் இருக்கு.
So anyway, she recognized me from, she was attending some program of our devotees in Dubai. She was a young woman from, after I spoke to her, her family's from Goa, though she was raised in Dubai. And right there in the plane, she offered a business. I was sitting in the aisle seat and she... Namaskar can mean like this, but she got right down on the floor. She could have lost her job for that. But anyway, she got away with it. And as I'm trying to represent Srila Prabhupada, she must have got a lot of benefit for doing that. So this culture is very valuable. Therefore, one of the things I'm attempting to do is to, among the Indians and among our devotees who are not Indian, to promote this culture which is so conducive to Krishna consciousness.
It's
very pleasing also. In the old culture, I mean, in the old culture means the culture that was going on until about 20 years ago. It's been going on for thousands of years. Children, first thing in the morning, after they bathe and everything, they'll go before their parents and offer obeisance. And still, some do that. Not many. Not many are even raised like that. But I've seen in the even among our devotees, some of them actually from Iyer family, this Smarta, Tamil Smarta, Brahmin family. But even the sons, they themselves have grown up sons and big position, plenty of money. Every morning they'll come to their parents and bow down, full obeisance. In Punjab also, and Bengal especially, Bengal, Orissa, it's a very normal thing that when juniors come into the presence of a senior, they'll touch their feet. May just, it may not have any relation, may just be an elderly person. They'll touch their feet. So this immediately creates a very affectionate relationship. Immediately the elder becomes inclined to bless the junior. And to benefit them in all ways. And the juniors also learn the culture of selfless service to seniors. Which electricity has spoiled a lot of that actually. Is it used to be common that the disciple, well, that was one of the duty, that in the hot summer night they'd fan the guru all night long. Actually, they'd have this kind of one also, this long one, this, the long fan on a rope, you pull like that. Have you ever seen that? Yeah. There was so much service to do, and everyone would be, it was just a normal thing. They do service.
பெரியவங்களுக்கு சேவை பண்றது அப்படின்னு நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்கும், இதெல்லாம் சாதாரண சராசரியான விஷயமா இருந்து வந்தது.
I saw so many times in Bangladesh, I just go someplace and the kids 5 years old, they're already trained, you don't have to tell them, you hit the ground, offer obeisances.
நீங்க பார்க்கலாம், வங்காளதேசத்துல போகும்போது பல வங்காளதேசத்துல போகும்போது நான் பல இடத்துல பாத்திருக்கேன், ஒரு 5 வயது குழந்தைகள் இருக்கும், அவங்க கிட்ட நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை, போனோம்னா போதும், உடனே அவங்க வந்து விழுந்து வணங்குறத நாம பார்க்கலாம்.
Then you come in after a long hot journey to some village and the father tells the little boy, maybe 6-7 years old, go get some coconuts, means coconut for drinking. They'll go up the tree.
நீங்க ஒரு ரொம்ப வெயில் வெயில் பயங்கரமா இருக்கும், அந்த வெயில் உள்ள ஒரு இடத்துல இருந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அப்பா உடனே தன்னோட பையன் சொல்றாரு, ஒரு 6 வயசு பையன் இருப்பான், ஏய் போய் வந்திருக்கவங்களுக்கு இளநீ கொண்டு அப்படின்னு, இளநீ பறிக்கணும் அப்படின்னா மேல கடகட கடகட அந்த பையன் மேல ஏறி பறிச்சு கொண்டு
வரும். In the modern culture, it's all be yourself, just out for yourself.
ஆனா நவீன கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா நீங்களே உங்களை பாத்துக்கோங்க, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை.
Make yourself a success.
நீங்களே உங்களே வெற்றிகரமா மாத்திக்கோங்க, அவ்வளவுதான்.
Forget your parents.
உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் மறந்துடுங்க.
Just or if you're very kind, you can send them off to a vrid ashram.
இல்ல நீங்க வந்து அவங்க மேல கொஞ்சம் கருணை உள்ளவங்களா இருந்தீங்க அப்படினா அவங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி வைப்பீங்க.
An old folks home, which is like the most miserable place in the universe.
அதுதான் உலகத்திலே ரொம்ப கொடூரமான ஒரு இடம், துன்பமயமான ஒரு இடம்.
In the west you see old people, they're just abandoned by the state runs old what they call senior citizens homes or something like that.
மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்க அப்படினா வயதானவர் எல்லா வயதானவங்களே எல்லாருமே வந்து புறக்கணிச்சறாங்க, அதனால அரசாங்கமே அந்த முதியோர் இல்லத்தை எடுத்து நடத்துது.
They're just all sick and old and wait nothing to do, just watching TV all day waiting to die.
அங்க இருக்கவங்க எல்லாம் வயோதிகமானவங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அவங்க வந்து யாரும் பாத்துக்கிறது கிடையாது, அவங்க வந்து எப்படா சாவு வரும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க.
The children don't care for them.
அவங்களுடைய குழந்தைங்க அவங்களை பொருட்படுத்துறதே கிடையாது.
They never visit them.
அவங்களை வந்து பாக்குறது கூட கிடையாது.
They just want to know when they die so they can get the whatever little inheritance they may have.
அவங்க எப்படா சாவாங்க அப்படியே காத்துட்டு இருப்பாங்க, அது மூலமா அவங்க செத்தாங்க அப்படின்னா ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அது வருமானம் காத்துட்டு இருப்பாங்க.
Horrible, horrible culture. In the Vedic culture, the elders are respected because they have so much to offer.
வேத காலத்துல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும், ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயதுல கொடுக்கறதுக்கு நிறைய இருந்தது.
After a whole lifetime of themselves acting selflessly for their family, hearing sadhus, performing puja, they themselves become wise and spiritually full.
பெரியவங்களே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து பல்வேறு விஷயங்களை அறிந்து அனுபவப்பட்டு பூஜை பண்ணி சாதுக்கள் இருந்து கேட்டு அவங்களுக்கு வந்து சின்னவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்மீகத்துல அவங்க வந்து தேர்ச்சி பெற்றவர்களா முழுமையானவர்களா இருப்பாங்க.
In the modern age, people go to school. That's the first thing which destroys the culture.
ஆனா நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அந்த பள்ளிக்கூடம் தான் முதல்ல அவங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடியதா இருக்கு.
And then all life they're watching TV. They have nothing valuable. They've not learned anything. Their consciousness has not become uplifted. So they've got nothing to offer the young people.
அதனால அவங்க வந்து அவங்க கிட்ட மதிப்பு மிக்கதா எதுவுமே கிடையாது. அவங்களுடைய உணர்வு வந்து முழுக்க முழுக்க கீழ்த்தரமானதா தான் இருக்கு. அதனால இளையவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமா அவங்க கிட்ட எதுவுமே இல்ல.
So often in India also, people join our movement. One reason they're looking for a family.
இந்தியால அடிக்கடி இளைஞர்கள் வந்து நம்மளுடைய இயக்கத்துல சேர்றாங்க, அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு குடும்பத்தை எதிர்பார்க்கிறாங்க.
So among devotees, we want to foster the spiritual family atmosphere.
பக்தர்களுக்கு மத்தியில நம்ம ஆன்மீக குடும்ப சூழ்நிலையை உருவாக்கணும்னு முயற்சி பண்றோம்.
Everyone feels connected to everyone else with Krishna as the supreme father.
ஒவ்வொருத்தரும் மற்றவர்களோட உறவு இருக்கு அப்படிங்கறத உணரணும், கிருஷ்ணரை நம்மளுடைய பரம தந்தையாக ஏற்றுக்கொண்டு.
Of course, you don't have to abandon your family. It's best if the within the family everyone worships Krishna. And you can transform the mundane family to a spiritual family by putting Krishna at the center. But in traditional society, family is also part of a community. But urban life, it militates against not only family life but also community life. So within our movement we want to foster the what we say family spirit or community spirit. Where elders are respected, and elders not just for age but they, because they're seriously practicing, they have very valuable spiritual guidance to offer others. And everyone is trying to help everyone else. And newcomers, like children, if they have some discrepancies, that may be overlooked to some extent. If they are very new, after that we should be very strict. If the father may be loved but very strict also, doesn't tolerate nonsense in the children because he wants to see them come out good. Of course, we don't want the family spirit among devotees to be. Among devotee families, we want to see that the family spirit is changed from material to spiritual. But we don't want, in the name of a spiritual family, to promote a material atmosphere. In which, for instance, elders they just expect respect just because they're older. They have nothing in particular to offer, they're just old, that's all. That's stated by Manu that among the different varnas there are different qualities by which people are respected. Such as learning, wealth, physical prowess, etc. Among the Brahmanas, learning is the most important. If one is a very learned Brahmana, he is the most respected. But among the Shudras, the only quality which they can see to respect in others is age. If someone's older, they respect them, that's all. So elders should be respected. But if that's the only criterion for respect, who is in age in Krishna consciousness also, who was initiated first? I was initiated 3 days before you. Remember that. 30 years ago, I was initiated 3 days before you. That goes on. I've seen this.
வயோதிகத்தை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு நம்ம மதிப்பு கொடுக்க முடியாது. அவருடைய கல்வி அறிவும் அவசியமானது. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சொல்றாங்க, நான் தீட்சை உடனே விட முன்னாடியே நான் தீட்சை வாங்கிட்டேன் அப்படிங்கறத வச்சு மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பார்த்துருக்கேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு முன்னாடியே 3 நாளுக்கு முன்னாடி நான் தீட்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
இருக்கிறாங்க. So you want to convert the, among material families, the material family atmosphere to spiritual, but we don't want to make in the name of a spiritual family a mundane atmosphere.
நம்ம வந்து பௌதிக குடும்ப சூழ்நிலையை வந்து ஆன்மீகமா மாற்றணும் விருப்பப்படுறோம் ஒழிய ஆன்மீக குடும்பம் அப்படிங்கிற பேர்ல பௌதிக சூழ்நிலையை உள்ள கொண்டு வரணுங்கிறது நம்ம விருப்பப்படல.
Just like you may look up to your elder god brother or guru just like a father.
உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய மூத்த ஆன்மீக சகோதரர் அல்லது குருவை வந்து நீங்க உங்களுடைய தந்தையை போல பாவிக்கலாம்.
So that is nice.
அது நல்லதுதான்.
If you only think it like that and don't think, well, actually I have to learn something and follow the instructions, then it's becomes mundane.
வெறும் அவங்க அப்பாவா நினைச்சிருந்து அவங்களுடைய உபதேசங்களை பின்பற்றணும் அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைன்னா அப்ப அது வெறும் பௌதிகமாய் போயிடும்.
So anyway, I wanted to talk about how you're all fortunate to be born as humans in the land of India, and therefore you should all preach, practice and preach Krishna consciousness very seriously.
Now வந்து நீங்க எல்லாரும் இந்த இந்திய தேசத்துல மனிதர்களா பிறந்திருக்கிறது மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா பயிற்சி செய்து பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அதான் தெரிவிக்க விரும்பினேன்.
You have a very good opportunity.
உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
Yesterday I read the verse that Lord Krishna states the human body is a suitable one for crossing over the ocean of material existence.
நேற்று பகவான் கிருஷ்ணர் சொன்ன ஸ்லோகத்தை நாம் படித்தோம். இந்த மனித உடலானது இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற கடலை கடந்து செல்வதற்கு ஒரு உகந்த படகு அப்படின்னு.
It's a good ship for crossing the ocean of material existence.
இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கறத கடந்து செல்வதற்கு இந்த மனித உடல் ஒரு மிகச்சிறந்த ஒரு கப்பல்.
So the Indian ship or the made in India ship is better for crossing this ocean, the ocean of material existence.
பௌதிக வாழ்க்கை அப்படிங்கற கடலை கடந்து செல்றதுக்கு இந்தியாவில தயாரான கப்பலானது மிகவும் உகந்ததா இருக்கு.
So please take advantage of this. I was going to speak about that, but somehow I never got around to it. Maybe another time. And many times I've spoken on this.
அதை வந்து நீங்க முறையா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை பத்தி நான் பேசணும்னு கேட்கிறேன்.
So, yeah, we'll finish there. Maharaj is supposed to come what time? Around 10:30. So you can all take prasadam and then greet him with kirtan. That would be very nice.
நாம இப்போ இதோட முடிச்சுக்கிறோம். 10:30 மணிக்கு பகவதி பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் வருவார். அவரை வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கீர்த்தனத்தோட வரவேற்க நல்லா இருக்கும்.
I have another idea. This discussion on Brahmanas, Vedic Brahmanas, Vaishnava Brahmanas, we can do that tomorrow morning. I think most of the devotees will have left and I'll just speak in English tomorrow morning about that. So if anyone wants to, I think that would be more convenient for you and for Savyasachi. So we can do that tomorrow morning and maybe tomorrow afternoon also. We could probably go on discussing it all day and a few days. Make a book, that's the best thing, really. Thoroughly research the whole thing, make a book. Like that. Just like I don't speak about Brahmacharya very much. I used to, but then I wrote the book and then, everyone, I don't know about Brahmacharya, okay, take the book. That's it. So, yeah, that's it. All right. But you don't have to say that because it'll be, well, yeah, if any, you can translate anyone left over who doesn't understand English. Mostly, I think everyone's leaving, isn't it? Yeah. Okay. But if you want to stay, if you're interested in these technical points, you can stay and listen. Those who are born in Brahmana families, they might be more interested. Okay, how many sets of Bhagavatams distributed so far? 31. Wait a minute. Don't clap. We want to sell some more. Keep your clapping. Clap means very, very well done. Thank you very much. There is more to do.
இப்ப என்ன 30 இதுவரைக்கும் 30 சேர்த்து பாகவதம் வச்சிருக்கு, எல்லாரும் கை தட்டுறீங்க அப்படின்னா கை தட்டாதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, இன்னும் முடியல, இன்னும் இதுவரைக்கும் நல்லா பண்ணிருக்கோம், இன்னும் பண்ண வேண்டியது முடியல.
Whoever knows for sure that all their friends and relations don't have a Bhagavatam set is an ideal candidate for taking a Bhagavatam set.
யாருக்கெல்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் கிட்ட பாகவதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தான் பாகவத செட்டை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மிக சிறந்த ஒரு நபர்கள்.
If you're living separately from your parents, your sister, your brothers, and they don't have a Bhagavatam set, and you really want to show how much you love them, you should give them a Bhagavatam set.
நீங்க வந்து உங்க பெற்றோர்கள் சகோதரிகள் இவங்களுக்கு வந்து தனியா தனி குடும்பமா வாழ்றீங்க அப்படின்னா, அதே சமயத்துல நீங்க அவங்க மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கறத உண்மையிலேயே காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, அப்போ அவங்களுக்கு நீங்க உண்மையிலேயே பாகவதம் செட்டு கொடுக்கறது தெரியப்படும்.
And if you really love yourself and you don't have a Bhagavatam set, you should definitely get one.
நீங்க உண்மையிலே உங்க மேல அன்பு செலுத்தினதே உங்ககிட்ட பாகவதம் செட்டு அப்படின்னா, அப்ப நீங்க கண்டிப்பா பாகவதம் செட்டு வாங்கி ஆகும்.
Enlightened narcissism. Don't bother translating that. Yeah, you can say enlightened ahankar.
உங்களுடைய அகங்காரத்தை வந்து நம்ம அகங்காரத்தை நம்ம அறிவுறுத்தோம்.
I love myself.
நான் வந்து என்ன ரொம்ப பிரியமா இருக்கேன்.
Therefore I should get for myself a Bhagavatam set.
அதனால நான் வந்து எனக்கு ஒரு பாகவத செட் வாங்கிக்கறோம்.
Best wedding gift. Wedding season is going on now, right?
நல்ல ஒரு திருமண பரிசு இது. இப்ப திருமண பரிசு போயிட்டு இருக்கலாம்.
It's over. No, it's not always. Well, in between they make the arrangements, right? They look on the internet and find someone beautiful to marry. So yeah, best wedding gift. Instead of giving them yet another mixi and then they have to take 10 of them back to the shop, you give them Bhagavatam set. No one else is going to give it to them. Taking a set. Very good, thank you. Is another one? Hare Krishna. Wedding gift. Excellent wedding gift. And then they'll say, why did you give me that as a wedding gift?
இதுதான் இருக்கிறதே மிகச்சிறந்த திருமண பரிசு. ஆனா மக்கள் கேட்பாங்க, ஏன் நீங்க வந்து இதை எனக்கு திருமண பரிசா கொடுத்தீங்கன்னு.
Then you explain to them.
அப்ப நீங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுங்க.
உங்க சஸ்திரிய மித்துனி பாவமேதம் தயாரஹோ ஹிருதய கிரந்திமாஹு அதோ கிரஹ க்ஷேத்ர சுதாப்த விதாய ஜனஸ்ய மோஹோ யமஹம் மமேதி. Or you can show the story of the pigeon and his family in the 11th canto. That's a nice one. You don't know that story, huh? Recommended reading. See, whatever's there in Sankshipta form, in the Bhagavad Gita, in concise form, is there in expanded form in Srimad Bhagavatam.
Bhagavad Gita is there in expanded form in Srimad Bhagavatam.
Oh, very good. Prahlad, yeah. Heavy book. This Prahlad Maharaj book, distributed, it's just a little pamphlet, but it's like an atom bomb. It's just like, it's so powerful and it's so piercingly true. No one who reads that can fail to recognize that it's absolutely correct.
இந்த பிரகலாத் மகாராஜ் பற்றிய இந்த சின்ன புத்தகம் அது ரொம்ப சிறிய புத்தகம் தான், ஆனா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் மிகவும் துல்லியமானது, மிகவும் ஒருத்தர் துளைத்து அவங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியது. யார் ஒருத்தவங்களும் அதை படிக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா அதனால அறிவு பெறக்கூடியது, அவங்க அதனால மாற்றம் அடையக்கூடிய.
That also a leaflet in a different mood, also very good for mass distribution, is Krishna the Reservoir of Pleasure.
இன்னொரு சின்ன புத்தகம் இருக்கு, அதுவும் வந்து அது வேற ஒரு வேற மாதிரி வேற விதமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. அதுவும் நம்ம வந்து நிறைய பேருக்கு விநியோகம் பண்ண தக்கது. அது வந்து கிருஷ்ணர் இன்பத்தின் இருப்பிடம் என்ற புத்தகம்.
His books, even the pamphlets, are very powerful.
இது வந்து சும்மா சின்ன புத்தகம் தான் இருக்கு, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம்.
I know several people who became devotees by reading Life Comes From Life. It's just such a revolutionary message that when people read it, they know they've got to change their lives.
எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த உயிரிலிருந்து உயிர் தோன்றிய புத்தகம் படித்து அது மூலமா பக்தர்களாக இருக்காங்க. அது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக அமைகிறது.
We also still have copies here of Srinamamrita for those who read English and who want to get have a daily meditation to help improve their chanting.
நமக்கிட்ட இங்க வந்து ஸ்ரீநாமாமிர்தாவுடைய காப்பி இருக்கு. யார் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது, யார் ஒருத்தன் வந்து ஜெபம் பண்ணி அவங்களுடைய தினசரி கொஞ்சம் படித்து ஜெபத்தை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களோ.
For those of you who have all of Prabhupada's books, there's also books of mine available here.
யார் உங்களை யார்கிட்ட வந்து பிரபுபாதுடைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கோ அவங்களுக்கு வந்து என்னுடைய புத்தகங்களும் இங்க விநியோகத்தில் இருக்கு.
If you have the full Bhagavatam set, a good follow up is that's it. The person Bhagavat. From reading this book you can understand how Bhaktisiddhanta Saraswati Thakur, his whole being is the Srimad Bhagavatam.
இந்த புத்தகத்தை நீங்க படித்து பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு புரியும் பக்தி சாந்தர் தாக்கருடைய மொத்த வாழ்க்கையில வந்து பாகவதமாக தான் இருந்தது அப்படிங்கிறது.
And even more so Bhakti Siddhanta. What, people may read the Bhagavatam, but they will get Bhakti Siddhanta, or the understanding of what the Bhagavatam is all about from Bhakti Siddhanta Saraswati.
இன்னும் சொல்ல போனா அப்படின்னா பக்தி சித்தாந்தர் தாக்கர் வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறனால
There are also CDs of lecture. What CDs are available actually? There's Prabhupada's kirtans. What else? Prabhupada's lectures? Okay, just tell them.
இங்க வந்து பிரபுபாத் பாடின பாடல்கள், மாரத் கொடுத்த உபன்யாசங்கள், நான் கொடுத்த உபன்யாசங்கள் எல்லாம் அங்க சீடிகளா விநியோகத்தில் இருக்கு.
Yeah, fill up before you go. There's lectures with Tamil translations also.
இங்க வந்து மகாராஜுடைய உபன்யாசங்கள் தமிழ் மொழியில் போட கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க ஸ்ரீ கிருஷ்ண தர்சனம் தமிழ் பத்திரிகை பேருக்கு மாறாஜ் ஒரு பெயர் கூட மாற்றம் சிபாரிசு பண்ணிருக்க. அந்த பத்திரிகைக்கு நம்ம வந்து சந்தா எடுப்போம். இப்ப நீங்க போறதுக்கு வர யாரெல்லாம் இன்னும் சந்தா எடுத்து சந்தாதாரர் ஆகலையோ அவங்க எல்லாம் சந்தாதாரர் ஆகும் மாதிரி கேட்டுக்கலாம். இங்க இருக்க அந்த பத்திரிகை
ஹரே கிருஷ்ணா. So that's probably my last lecture to most of you. Most of you will be leaving, so thank you very much for your patience in listening to me, and I pray that by the grace of Srila Prabhupada you've all had some benefit from this.
நீங்க எல்லாரும் இங்க வந்து கவனமா பொறுமையோட கேட்டதுக்கு மிக்க நன்றி. இதுதான் நம்ம பேசக்கூடிய கடைசி சந்திப்பா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கிளம்புறீங்க. ஸ்ரீல பிரபாதத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் நீங்க எல்லாரும் இதனால பலன் பெற்றிருக்கீங்க அப்படின்னு.
Hare Krishna. All glories to Srila Prabhupada. Hare Krishna.
Jai!
So, another set? Very good. How many sets now? Have gone out? Six sets now. That's 35.